நெரிசல் வாங்கினீங்க. இஸ்லாம் மதத்தில் ஒரு சிலர் தீவிரவாத இயக்கத்தில் செலுத்துகிறார்கள், காரணம் என்ன? அவரும் அல்லாவை தொழுகிறார்கள், அதற்கு பயன் என்ன?
இஸ்லாமிய மார்க்கத்தில் செய்றாங்கன்னு சொன்னீங்க, மத்த மார்க்கத்தில் எப்படி செய்றாங்கன்னு கேட்க
மாட்டேன்.
வேல்முருகன் என்ற சகோதரர் கேள்வி கேட்டுக்காங்க. இந்த கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி என்றால், மாட்டு மத சகோதரர் மத்தியிலே சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தினால் இந்த கேள்வி கேட்கலன்னு வைங்க, அப்ப என்ன அர்த்தம்? அந்த நிகழ்ச்சி நடத்தப்படலன்றது. அந்த அளவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏனென்றால் இந்த கேள்வி, இது பதில் சொல்ல வேண்டியது மிகவும் அவசியமும் கூட. ஏனென்றால் இன்றைய சூழல், இன்றைய ஊடகத்தினுடைய, இந்த ஊடகம் எப்படி முஸ்லிம்களை எடுத்து காட்டுகிறது என்பது சம்பந்தமான விஷயங்கள், உலகத்தில் நடக்கக்கூடிய நடப்புகள், இவைகளை பார்க்கின்ற பொழுது மிக மிக அவசியமான கேள்வி விளங்குகிறது. சகோதரர் கேட்கின்ற பொழுது, முஸ்லிம்களில் சிலர் இறைவனை வணங்குகிறார்கள், தொழுகிறார்கள், ஆனால் தீவிரவாத இயக்கத்தில் சேர்கிறார்கள். நான் ஒரு ஆர்வத்துக்கு தான் இன்னொரு கேள்வி கேட்டேன், மற்ற மதத்தில் யாராவது சேர்கிறார்களா? இல்லை என்று சகோதரர் சொன்னார்கள். இப்ப பிரச்சனை எங்க வருது என்று சொன்னால், முஸ்லிம்களில் தீவிரவாதிகள் இல்லை என்று நாம் சொல்ல வரவில்லை, ஆனால் முஸ்லிம்களில் மட்டும்தான் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் என்று சொல்வதை மறுக்க. எந்த அளவுக்கு இன்று பிரச்சாரம் செய்யப்படுகிறது என்றால், எல்லா முஸ்லீம்களையும் நாங்கள் தீவிரவாதிகள் என்று சொல்லவில்லை, ஆனால் எல்லா தீவிரவாதிகளையும், எல்லா தீவிரவாதிகளும் முஸ்லீம்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இந்த கருத்து அடிப்படையில் மிக மிக தவறு என்பதை வரிசையாக சில உதாரணங்களை நான் சொல்லுவேன், நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். முதலாவது உதாரணம், நிறைய இருக்கு லிஸ்ட், டைம் பத்தாது, அதனால கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவாங்க. இந்திய நாட்டில் உள்ள உதாரணம் எடுத்துக்கிறோமே, இந்திய நாட்டிலே காந்தியடிகள் எப்படி இருந்தார் என தெரியாதா? யாருமே படிக்கல வரலாறு. கோட்சே என்று சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொண்டார். கோட்சே என்ன மதத்தை சேர்ந்தவர்? பதில் சொல்ல வேண்டாம், நீ வச்சிருங்க ஒண்ணு, கரெக்டா? அவன் சேர்ந்த இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்று சொல்லப்படுகிறது, இந்து முன்னணி என்று சொல்லப்படுகிறது, பஜ்ரங்கள் ஏதோ ஒன்று, இந்து தீவிரவாத இயக்கத்தை சார்ந்தவன். கையில இஸ்மாயில் இன்று வரைக்கும் பேர் எழுதி பச்சை குத்தி கொண்டு போய் காந்தியடிகளை கொண்டார் என்று பல விஷயங்கள் சொல்லுகின்றன. ஒண்ணு. அடுத்தது இந்திரா காந்தி. இந்திரா காந்தியை கொண்டது யார், எப்படி இருந்தாங்க சொல்லுங்க? யாரு? சீக்கிய தீவிரவாதிகள் சுட்டுக் கொண்டார், கரெக்டா இல்லையா? பிந்திரன் வாழை என்று சொல்லக்கூடிய காலிஸ்தானுக்காக போராடக்கூடிய அந்த இயக்கத்தை சார்ந்த, அந்த வழியிலே உள்ள ஏற்பாடு மூலமாக சீக்கிய தீவிரவாதிகள் சுட்டுக் கொள்ளப்பட்டார், முஸ்லீம் இல்லை. அடுத்து யாரு? ராஜீவ்காந்தி கொண்டது யார் சொல்லுங்க? யார் கொண்டா? தமிழ் தீவிரவாதி என்று சொல்கிறார்கள், எல்டிடிஐ சார்ந்த தமிழ் தீவிரவாதி சுட்டுக் கொண்டதாக நளினி என்ற ஒரு பெண்ணை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆமா, அவ தமிழ் தீவிரவாதி என்று சொல்லப்படுகிறது, முஸ்லீம் தீவிரவாதி. அவ பெரும்பாலும் தலைவர்களை இந்தியாவில் கொண்டது யாரு? முஸ்லீம்கள் இல்லை. அதே போல இன்றைக்கு இந்திய நாட்டிலே இந்திய இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய, இந்திய அரசுக்கு பெரும் தலைவலை ஏற்படுத்தக்கூடிய, இந்திய துருப்புகளை கொலை செய்த ஒரு இயக்கம் ஒன்று இருக்கிறது, அது என்ன தெரியுமா? இருக்காது மாவோயிஸ்டுகள். இவர்கள் மிக பெரும் தீவிரவாதிகள். இவர்கள் யாரும் என்ன கிடையாது, என்ன கிடையாது? முஸ்லீம்கள் இல்லை. மதம் என்று சொன்னால் இவர்களை இந்துக்கள் என்று சொல்ல வேண்டும். மாவோயிஸ்டுகள் எவ்வளவு பெரிய தீவிரவாதத்தை செய்தார்கள்? சில நாட்களுக்கு முன்னால் நந்திவாடா என்று சொல்லக்கூடிய சத்தீஸ்கரில் உள்ள அந்த பகுதியில 70க்கும் மேல் உள்ள சென்ட்ரல் ரிசர்வே போலீஸ் துருப்புகளை கொன்றார்கள். சென்ட்ரல் ரிசர்வே போலீஸ் என்ன இருப்பான், முழு ஆயுதத்தோடு இருக்கக்கூடிய போலீஸ் துருப்புகளை வந்து சர்வதாரமாக கொள்ளக்கூடிய அளவுக்கு இவர்கள் வலுப்பெற்றிருக்கிறார்கள். சில நாட்களுக்கு முன்னால் 25 துருப்புகளை கொண்டார்கள். இப்படி தொடர்ச்சியாக இந்திய ராணுவத்தையும் இந்திய துணை ராணுவத்தையும் கொள்ளக்கூடிய அளவுக்கு மிகப்பெரும் சக்தியாக, வலுப்பெற்ற சக்தியாக, இந்திய இறையாண்மைக்கு சவால் விடக்கூடிய மக்களாக, ஒரு சில பகுதிகள் இந்திய ஆட்சியிலே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற பெரும் சக்தி அது மாவோயிஸ்டுகள். ஆனா மாவோயிஸ்ட் தீவிரவாதின்னு யாரும் பெருசா பேச தெரியல, முஸ்லீம்கள் தீவிரவாதி என்பது பேசப்படுகிறது. நம்ம ஏன் இது என்று கேட்கிறோம், முஸ்லீம் தீவிரவாதி இல்லை என்று சொல்வது இப்பவும் நமது நோக்கம் கிடையாது. முஸ்லீம்கள் நாலு பேர் தீவிரவாதி இருக்கதான் செய்கிறாங்க, ஆனால் மற்ற மதங்களும் தீவிரவாதி இல்லை, இங்க மட்டும்தான் இருக்கான் என்று ஒரு கருத்து சொல்லப்படுகிறதா இல்லையா? அதுதான் பிரச்சனை குறைகிறது. அந்த கருத்தினால்தான் இவ்வளவு குழப்பத்தும் குழப்பம் ஏற்படுகிறது என்பதுதான் இங்கு பிரச்சனைக்குரிய செய்தி. இவ்வளவு ஆச்சா? அதே போல அஸ்ஸாமிலே நடக்கக்கூடிய போடோ, இன்ன பிற பல்வேறு தீவிரவாத சக்திகள் இந்தியாவுக்குள்ள இருக்கிறோம். நக்சலைட்டுகள், நக்சலைட்டு இந்த மாவோயிஸ்ட் எல்லாம் ஒரே குரூப். இது முடிஞ்சு போச்சா? இது போக அகில உலக அளவில் பாருங்க, அகில உலக அளவில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பெரும் பெரும் தீவிரவாதிகள் என்றால், உதாரணமா ஹிட்லர் 6 மில்லியன் யூதர்களை கொண்டான். அவன் எந்த மதத்தை சார்ந்தவன்? ஹிட்லர் எந்த மதம்? நிச்சயமாக இஸ்லாமிய மதம் அல்ல. அவன் மதம் என்று சொன்னால் கிறிஸ்துவ மதம் என்று சொல்லவில்லை. முசோலினி பல லட்சக்கணக்கான மக்களை கொண்டான், எந்த மதம்? ஸ்டாலின் மில்லியன் கணக்கான மக்களை கொண்டான், அவன் இடதுசாரி தீவிரவாதம். குறிப்பாக ஒரு கம்போடியா என்ற ஒரு நாட்டை நீங்கள் கேள்விப்பட்டீங்களா தெரியாது, கம்போடியா நாட்டிலே ஜெனரல் பால் பாட் என்று ஒருத்தர் இருந்தான். அவன் எந்த அளவுக்கு இடதுசாரி தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டான் என்றால், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையிலே 1/4 கொன்றான். எவ்வளவு? 25% அந்த நாட்டு மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். இதனால ஜெனரல் பால் பாட் என்பவனுடைய இடதுசாரி தீவிரவாத கொள்கைகளினால். இதுவும் யாரும் பேசல. 1994 ருவாண்டா என்று சொல்லக்கூடிய ஆப்பிரிக்காவின் ஒரு பகுதியிலே ஹூட்டூஸ் என்று சொல்லக்கூடிய பெருவாரியான மக்கள், துட்சிஸ் என்று சொல்லக்கூடிய சிறுபான்மை மக்களை இன படுகொலை செய்தார்கள், ஜெனோசைடு செய்தார்கள். எவ்வளவு பேர் தெரியுமா? எவ்வளவு பேர் இறந்தார்கள் யாருக்கோ தெரியுமா? தெரியுமா? அந்த ருவாண்டா படுகொலை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? யார் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? ஒரு ஆள் கைது பாபம். ருவாண்டா படுகொலையை கேள்விப்பட்டவர்கள் யார்? யாருமே இல்லை. ருவாண்டா படுகொலை 1994 நமது கண் முன்னால் நடக்கக்கூடிய ஒரு படுகொலை, நம்ம மக்கள் யாருக்கும் தெரியல. எத்தனை பேர் இறந்தார்கள் தெரியுமா? 800,000 பேர் 100 நாட்களில் இறந்தார்கள். 800,000 100 நாட்களில் கொல்லப்பட்டார்கள். ஆனால் எங்கேயோ ஒரு பாம்பு அடிச்சு 4 பேர் சாவது முஸ்லீம் பாம்பு வைத்தான் என்ற செய்தி மட்டும் தெரிகிறது. இப்ப பிரச்சனை உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு பிரச்சனை என்னவென்றால், முஸ்லீம்கள் எங்கேயாவது ஒரு பிரச்சனை செய்தால் அது பூதாகரமாக தலைப்புச் செய்திகளில் வருகிறது அல்லாமல், கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் யார் யாரோ வேறு பல மதத்தை சார்ந்தவர்களால் கொல்லப்படுவது கண்ணுக்கே தெரியாமல் மறைக்கப்படுகிறது. நம்ம கண்ணு முன்னாடி உங்க கண்காண என் கண்காண 1994 நடந்த ருவாண்டா படுகொலை நடந்தது என்றே தெரியவில்லை, ஆனால் முஸ்லீம்கள் தீவிரவாதி என்று எல்லாருக்கும் தெரிகிறது. இதுதான் இங்கு அடிப்படையில் உள்ள பிரச்சனை என்பதை தான் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இது போல உலக அளவில் பாத்தீங்கன்னா பல விஷயத்தை நாம் சொல்ல முடியும். இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்னவென்றால், இஸ்லாம் மதம் என்ற அடிப்படையிலே தீவிரவாதத்தை ஆதரிக்கவில்லை. இப்ப உதாரணமா குஜராத்தில் நடந்த படுகொலை, அது யாரால் நடத்தப்பட்டது? அங்கு இருந்த பஜ்ரங் தள், இன்னும் சங்கு பரிவார அமைப்புகள், அங்கிருந்த போலீஸோடு சேர்ந்து, அரசு இயந்திரங்களோடு சேர்ந்து 2000 மேல் முஸ்லீம்களை கொலை செய்தார்கள். பல 1000 கோடிக்கு மேல் அதிகமான சொத்துக்கள் சேதம் செய்யப்படும். கரெக்டா இல்லையா? அப்ப இதெல்லாம் என்னது? இதெல்லாம் அந்த மத தீவிரவாதம், இந்து தீவிரவாதம் என்று சொல்ல வேண்டும். அப்ப வேறு மதத்திலே தீவிரவாதம் செய்யப்பட்டால் அந்த மதத்தின் சாயம் அதற்கு பூசப்படுவதில் மறைக்கப்படுகிறது. முஸ்லீம் வச்சால் முஸ்லீம் தீவிரவாதம், முஸ்லீம் தீவிரவாதம் ஒரு குண்டு வச்சாலும் முஸ்லீம் குண்டு வைத்து விட்டாங்க. இது தவறு. முஸ்லீம் வச்சாலும் தப்பு தப்புதான், மத்தம் வச்சாலும் தப்பு தப்பு தான். யார் தப்பு செஞ்சாலும் என்ன செய்யக்கூடாது? அதை நம்ம மன்னிக்க கூடாது. தப்பு செய்யவனுக்கு கட்டாயம் விளைஞ்சோம். எவனா இருந்தாலும் உரிய தண்டனை வாங்கி கொடுக்கப்பட வேண்டும், அவன் சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட வேண்டும் என்பது நமக்கு எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் எல்லா தீவிரவாதியும் புறக்கணிக்கப்பட வேண்டும், இதுதான் அந்த பிரச்சனைக்குரிய விஷயம். இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், மனிதனுடைய உயிர் மிகவும் புனிதமானது, மனிதனுடைய உயிர் எந்த மனிதனாக இருந்தாலும் சரி கொல்லப்படக்கூடாது என்று திருக்குறான் சொல்லுகிறது. திருக்குறளில் 5:32 இறைவன் சொல்லி காட்டுகின்றான், விதிக்கப்பட்டு மரண தண்டனை கொடுக்கப்படாமல் யாராவது ஒருவன் வேண்டுமென்றே இன்னொரு மனிதனை கொலை செய்தால், ஒரு ஆத்மாவை கொலை செய்தால், அவன் மனித சமுதாயத்தையே கொலை செய்து விட்டான் என்று திருக்குறள் சொல்கிறது. ஒருவன் கொலை செய்யப்படுவதை இஸ்லாம் எப்படி பார்க்குது? மனித சமுதாயத்திற்கே அவன் எதிரி, மனித சமுதாயத்தையே கொலை செய்து விட்டார் என்று திருக்குறள் சொல்கிறது. ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாற்றினால் அவன் மனித சமுதாயத்தையே காப்பாற்றிவிட்டார் என்று திருக்குறள் சொல்கிறது. இதுதான் முஸ்லீமுடைய பார்வை. இப்படித்தான் முஸ்லீம்கள் பின்பற்ற வேண்டும். ஆக இது என்ன அடிப்படையிலே திருக்குறள் சொல்லக்கூடிய அளவு. அப்ப இந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது, உயிரை கொள்வதை மக்களுக்கு எதிராக தீவிரவாதம் செய்து இஸ்லாம் ஒரு காலமும் அனுமதிக்கவில்லை. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? முஸ்லீம்களும் இந்துக்களும் மற்ற சாதிகளும் சேர்ந்து கைகோர்த்துக் கொண்டு எல்லா தீவிரவாதிகளுக்கும் எதிராக குரல் கொடுத்தோம் என்று சொன்னால் தீவிரவாதத்தை நம்ம ஒழிக்கலாம். உதாரணமாக முஸ்லீம்களில் யாராவது ஒரு குண்டு வைத்தார் என்று சொன்னால் முஸ்லீம்கள் மிக தீவிரமாக கண்டித்து அதற்கு எதிராக போராட்டம் செய்ய வேண்டும். அதே போல உதாரணமாக குஜராத்திலே முஸ்லீம்கள் எதிராக இனப்படுகள் நடந்தால் இந்தியாவில் உள்ள அனைத்து இந்துக்களும் களத்தில் இறங்கி இந்தியாவை இணைச்சிருக்கணும், கொதிக்க வச்சிருக்கணும், எப்படிப்பா நீ கொலை செய்ய வேண்டும். அப்படி ஒன்றும் நடக்கிறது. ஏன் தீவிரவாதம் நடக்குது பாத்தீங்களா? அப்ப எல்லாரும் சேர்ந்து தீவிரவாதத்துக்கு எதிராக போராடினால் தீவிரவாதத்தை நாம் அனைவரும் சேர்ந்து கைகோர்த்து ஒழித்து விடலாம். இதுதான் அடிப்படையான விஷயம். அப்ப தீவிரவாதி என்று சொல்லக்கூடிய கூட இன்னும் சில சிக்கல்கள் இருக்கின்றன. உதாரணமாக பாத்தீங்க சொன்னா, இந்திய நாட்டின் விடுதலைக்கு போராடிய பகத்சிங் போன்றவர்கள், இவர்கள் எப்படி போராடினார்கள், எந்த அடிப்படையில் போராடினார்கள், குண்டு வைத்தார்கள், கொலை செய்தார்கள், இப்படிதான் போராடினார்கள். இவர்களை இந்திய மக்களாக நாம் எப்படி அழைக்கிறோம், நாம் எப்படி அழைக்கிறோம், தேச தியாகிகள், போராட்ட வீரர்கள் என்று அழைக்கிறோம். பிரிட்டிஷ் அரசு நாம் எப்படி அழைக்கிறோம், எப்படி அழைச்சது, தீவிரவாதிகள் அழைத்து, தேச துரோகிகள், தீவிரவாதிகள் அழைத்து. நெல்சன் மண்டேலா இன்னைக்கு பெரும் தலைவராக போராட்டப்படுகிறார். அவரை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம், சவுத் ஆப்பிரிக்க அரசாங்கம் எப்படி அழைத்தது, தீவிரவாதிகள் அழைத்தது, துரோகி அல்ல தீவிரவாதிகள் அழைத்தது. யார யாருக்கு பிறகு என்ன கொடுத்தாங்க, நோபல் பீஸ் பரிசு கொடுத்தாரு. இதான் லேபல் குத்துறதுடைய அடையாளம். அவரவர்கள் வசதிக்கு அவர்களுடைய பார்க்கிற பார்வையில் இருந்து லேபல் குத்தப்படும், தீவிரவாதி என்றும் தீவிரவாதி என்றும். இதை எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே நாம் சொல்வது என்னவென்றால், நடுநிலமையோ நடக்கக்கூடிய சம்பவங்களை பாருங்கள். நாம் அனைவரும் சேர்ந்து என்ன செய்வோம், தீவிரவாதத்துக்கு எதிராக ஒன்று சேர்ந்து தோளோடு தோல் நின்று அதற்கு எதிராக குரல் கொடுப்போம், போராடுவோம், தீவிரவாதத்திற்கு எதிராக என்ன செய்வோம், மிகப்பெரிய வெற்றி நாம் அடைய முடியும். இதைத்தான் இந்த இப்படிப்பட்ட செயல்பாடுக்கு வாருங்கள் என்றுதான் நான் உங்களுக்கு அழைப்படுகின்றேன். இதைத்தான் இதுக்கு பதிலாக நான் சொல்ல விரும்புகிறேன். அப்ப உங்களுக்கு புரிஞ்சா, மற்ற மக்களும் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் இல்லை, அந்த விஷயத்தை விளங்கிக்கணும். ஆக இதுதான் இதற்கு பொதுவான பதிலாக நான் சொல்லிக்கொள்ள வசப்படுகிறேன்.